நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தமிழ்நாட்டில் மிக முக்கிய சமூக இயக்கமாக பார்க்கப்படும் திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்புச் செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் திராவிட அரசியல் சார்ந்த களத்திலும் தமிழக ஊடக தளங்களிலும் மிகவும் பிரபலமாக வலம் வரும் அருள்மொழி அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருகை தந்திருந்த போது அவரை SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடிய நாங்கள்
ரைசல்
மற்றும் குலசேகரம் சஞ்சயன். இரண்டு பாகங்களாக இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கும் இந்த நேர்முகத்தின் நிறைவு பாகம் இது. மீண்டும் வணக்கம் அண்ணாமலை அருள்மொழி அவர்களே.
வணக்கம் அருள்மொழி அவர்களே.
வணக்கம் சஞ்சயன் அவர்களுக்கும் ரைசல் அவர்களுக்கும் மீண்டும் வணக்கம். தொடர்வோம்.
அடுத்ததாக மொழி சார்ந்த கேள்வி இது. தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த பின்னணியில இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் சிபிசிஇ அல்லது மெட்ரிகுலேஷன் அப்படியான விதவிதமான கல்வி திட்டங்களின் கீழ் ஹிந்தி நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி படிக்காமல் இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அரசியல்வாதிகள் ஹிந்தி மொழி எதிர்க்கின்ற அரசியல்வாதிகள் நடத்துகின்ற கல்வி கூடங்களிலேயே ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. இப்படியான பின்னணியில் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து ஹிந்தி திணிக்க விட மாட்டோம், ஹிந்தி படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க?
எவ்வளவு நாளைக்கு மக்கள் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதோ அவ்வளவு நாளைக்கு நம்ம சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேண்டும்.
அப்போ நகரம் சார்ந்தவர்கள் ஹிந்தி படிக்கலாம், கிராமத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்க தேவையில்லை அப்படியா?
நகரத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை கூடுதலாக கற்றுக்கொள்ளுகிறார்கள், அதனால் அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, தனியார் பள்ளிகளில் அல்லது சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஏன் ஹிந்தி பிரச்சார சபாவில் கூட ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கோ ஹிந்தி படிப்பதற்கோ திராவிட இயக்கங்கள் ஒருபோதும் தடை சொன்னது இல்லை. அந்த மொழியின் மீதும் நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், அதனை நீங்கள் அரசினுடைய கொள்கையில ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்வது. நாங்கள் யாரை பற்றி கவலைப்படுகிறோம்? நீங்கள் சொல்லுகிற கிராமத்து பிள்ளைகள், அரசு பள்ளிகளில் படிக்கிறவர்கள், 50 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு 50 லட்சம் மாணவர்கள் 3வது மொழியாக ஹிந்தி படிக்கணும். நீங்கள் 2 நாட்களாக கர்நாடகாவிலிருந்து வருகிற செய்திகளை பார்த்திருக்க கூடும். சென்ற ஆண்டுல மட்டும் 50,000 மாணவர்கள் ஹிந்தி மொழி பாடத்தில் தோல்வியுற்றதால் அவர்கள் பள்ளி படிப்பை தாண்ட முடியவில்லை. இந்த 3வது மொழி என்பதில் என்ன சிக்கல் என்றால், இந்த 50 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி பாடத்தில் 35 or 40 மதிப்பெண்ணோ வாங்கி ஆக வேண்டும். இப்போ நான் தமிழ் படிக்கிறேன், ஆங்கிலம் படிக்கிறேன், அறிவியல், சமூகவியல், வரலாறு எல்லாம் படிக்கிறேன், இவற்றில் நான் தேர்ச்சி பெற வேண்டும்னா நியாயம். ஆனால் யாரோ படிக்கிறார்கள் என்பதற்காக, என்றைக்கோ யாருக்கோ உதவும் என்பதற்காக 50 லட்சம் குழந்தைகள் ஹிந்தி பாடத்தில் 35-40 மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்கள் மீது இரக்கமற்ற கொடூரமான ஒரு செயலாகும். இதுதான் உண்மை. அந்த குழந்தைகளுக்கு இதனால எந்த பயனும் கிடையாது.
ஆனால் மும்மொழி கல்வி திட்டத்தில் ஹிந்தி படிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, அது வந்து ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டா போதுங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் எதுக்குறீங்க?
தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதே ஆபத்தானது. முதல் செய்தி அதுதான். தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்கு, அது சமச்சீர் கல்வி. தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடுகள் 2-3 சொல்றேன். ஒன்று, தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து இன்க்ளூசிவ். மாணவர்களை வந்து எப்படியாவது பாஸ் பண்ணு, மேலே போட, போமா போய் படிச்சுக்கோ என்று சொல்லுவது. 10th or 12th வகுப்பில் தோல்வியடைந்தால் அவங்களுக்கு 1 ஆண்டு வீணாக போகும். இது 2006-07 வரைக்கும் இருந்தது. கலைஞர் அவர்கள் 3-4 முறையில் வந்து முதல்வராக வந்தபோது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தார். 1 ஆண்டு வீணாக்காதீங்க, 1 மாதம் கழித்து உடனடியாக அந்த தேர்வு நடத்தப்படும். அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீங்கள் தேர்ச்சி அடைந்து அந்த கல்வியாண்டிலேயே கல்வியை தொடரலாம். இதுதானே குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறவர்கள் செய்கிற ஒரு ஆட்சி முறை. இது தமிழ்நாடு அரசு. இன்னும் சொன்னால், நல்ல ஒரு வசதி இருந்து பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிஇ படிக்க முடியும், +2 படித்து விட்டு படிக்கலாம். இல்லை 10வது படித்து முடிக்கிறேன், எனக்கு ஒரு பொறியியல் துறையில் போகணும்னு விருப்பம், ஆனால் வசதி இல்லை என்றால் 10வது படித்தவர்கள் பாலிடெக்னிக் படிக்கலாம். இல்லை 8வது தான் படித்திருக்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே வசதி இல்லை, படிக்க முடியாது, ஆனால் எனக்கு ஒரு தொழிற்கல்வி வேணும்னா ஐடிஐ படிக்கலாம். இப்படி இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்வி முறை. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, மூன்றாவது படிக்கிற குழந்தைகளுக்கு பொது தேர்வு வைக்க போகிறோம். இப்போ இதில் மூன்றாவது மொழியவும் சேர்த்துக்கோங்க. அந்த மூன்றாவது மொழியும் சேர்த்து அந்த குழந்தை வந்து படிக்கணும். மூன்றாம் வகுப்பில் பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். நான் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய தமிழர்களையும் பார்க்குறேன். அப்போ அங்கே இருந்தீங்க, இப்போ ஏன் இங்கே இருக்கீங்கன்னா, இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கும். குழந்தைங்களுடைய பள்ளி எங்கே இருக்கோ அதை சுற்றி தான் பெற்றவர்கள் வாழ்க்கையே இருக்கும். அப்படிப்பட்ட பெற்றோர் வந்து மூன்றாவது வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம்னா என்ன ஆகிறது, அதுக்கு பிறகு என்ன ஆகும், அது முக்கியமான கேள்வி. ஐந்தாவது வகுப்பில் பப்ளிக் தேர்வு, எட்டாவதுல மீண்டும் பொது தேர்வு. இந்த பொது தேர்வுகளில் அந்த குழந்தை தோல்வியடைந்தால், நான் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையை சொன்னாலே ஒரு மாசத்துல பரீட்சை எழுதிட்டு வா, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அத்துடன் அந்த குழந்தைக்கு பள்ளி கல்வி முடிந்து தொழிற்கல்வி தொடங்கும். அப்ப தேசிய கல்விக் கொள்கை என்பது நம்மளை படிக்க வைக்கிறதா, பள்ளிக்கூடத்திலிருந்து விரட்டி வேலையாளாக பயிற்சி கொடுப்பதா, இதுதான் அடிப்படை. அதுக்கு அடுத்து மும்மொழி கொள்கை. அந்த மும்மொழி கொள்கையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவின் பழமையான மொழிகளில் சமஸ்கிருதமும், சமஸ்கிருதத்தை போல மற்ற சில மொழிகளையும் நீங்கள் மூன்றாவது மொழியாக படிக்கலாம். அதில் எட்டாவதுக்கு பிறகு சமஸ்கிருதத்திற்கு தான் அந்த பாடத்திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த மூன்றாவது மொழி அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு, அந்த ஒரு குழந்தைக்கு கன்னடம் படிக்கலான்னு இருக்கும், ஒரு குழந்தைக்கு தெலுங்கு படிக்கலான்னு இருக்கும். இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியர் வைத்து அந்த குழந்தை அந்த பாடத்தில் 40 மதிப்பெண் வாங்கணும், இல்லாவிட்டால் அந்த ஆண்டு தோல்வி. நீங்கள் மூணாவதோடு அந்த குழந்தைய ஸ்கூலை விட்டு விரட்ட போகிறீங்க. இதற்கு எதற்கு அந்த குழந்தை மும்மொழி படிக்க வேண்டும், தேவையில்லாத ஆணி. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும், என்னென்னா, இப்போ இதை எதிர்க்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் மட்டும் முன்னிற்கவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நிற்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியும் இதனை எதிர்க்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது, அரசியல்வாதிகள் பள்ளி நடத்துகிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியாக இருப்பதனால பள்ளி நடத்துறதில்லை, அவர்கள் கல்வி வணிகம் செய்கிறார்கள், அவர்களை பொறுத்தவரை வியாபாரம்தான். பெற்றோர் வந்து இந்த ஏதோ சிபிஎஸ்இ கல்வி என்பதன் மூலம் நிறைய இடம் கிடைக்கும் நம்பி படிக்க வைக்கிறாங்க. அது இல்லைன்னு புரியும் போது அவர்கள் அரசு பாடத்திட்டத்துக்கு மாறுவார்கள். அப்ப அதே பள்ளி இதை தான் நடத்தும். ஆகவே அவர் திமுக கொள்கை உள்ளவராக இருந்த அந்த பள்ளியை நடத்தவில்லை, ஒரு வணிகராக நடத்துகிறார். ஆகினால இதுதான் அதுக்குள்ள வேறுபாடு.
ஈவேரா பெரியார் அவர்கள் பெண்ணியவாதம் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பெண்ணியவாதியாக நடந்து கொண்டாரா என்று சிலர் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். அதற்கு உங்கள் பதில் என்ன?
பெரியாரை விட சிறந்த பெண்ணியவாதியாக நாம் இன்னொருத்தரை பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்து பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போதும், அவரோடு வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுதும், அவரை போல தன் வாழ்க்கையில் பெண்களுடைய துயரை உணர்ந்தவர், அதற்காக சிந்தித்தவர், அதற்கான மாற்றங்களை முன்னெடுத்தவர் வேறு யாரும் இல்லை.
ஆனால் அவர் இளம் பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார், அதனால் திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா பிரிந்தார் என்பதெல்லாம் வரலாறு. அதனால் பெரியார் பெண்ணியம் பேசிய கருத்துக்கள் ஏற்கக்கூடியவை, ஆனால் அவர் ஒரு ரோல் மாடல் அல்ல, அவர் பின்பற்றக்கூடிய பெண்ணியம் சார்ந்து பின்பற்றக்கூடிய தலைவர் அல்ல.
நீங்க இன்னைக்கு இந்த கருத்தை ஆஸ்திரேலியாவில் வளரக்கூடிய இளம் குழந்தைகளிடம் சிறுவர்களிடம் சொல்லி பாருங்கள். முதல்ல இது அவர்களுடைய வயது வித்தியாசம் என்ன, இப்படி அவர்கள் திருமணம் செய்யலாமா என்ற கேள்வியை எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஒரு குழந்தையிடம் கேட்டு பாருங்கள், அதற்கான பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். இதில் பல பொய் பிரச்சாரங்கள் நடக்கின்றன. ஒன்று, மணியம்மையார் ஒரு இளம் பெண் அல்ல. அன்றைக்கு 1949 அவருடைய வயது 30. நீங்கள் இன்றைக்கே நம்முடைய பெற்றோருக்கு தெரியும், பையனுக்கு கூட பரவாயில்ல, பெண்ணுக்கு வயது 30 என்றால் இன்றைக்கு நாம் எப்படி நினைக்கிறோம், வயசு போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால 30 அப்படின்னா பெற்றோருக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துடும், வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்றுதான் சொல்லுவார்கள். இன்றைக்கே ஒரு பெண்ணுக்கு 30 வயது என்பது முதிர்கிற வயது என்று நாம் நினைக்கிறோம். 1949 ஒரு 30 வயது பெண்ணுடைய மனநிலை என்ன, தகுதி என்ன?
அதே சமயம் இருவருக்குமான வயது வேறுபாடு அதிகம் இல்லையா?
இருந்தா என்ன? இதுல திருமணம்ங்கிறதுல ஒரு நுட்பமான செய்தி இருக்கு. மணியம்மையாரை பொறுத்தவரை அவர் நினைவு தெரிந்த நாள் முதலாக அவரே எழுதுகிறார் தன்னை பற்றி. ஒரு பள்ளி மாணவியாக இருந்து தந்தை பெரியாருடைய கொள்கையில ஈடுபட்டு அவரை பார்க்க வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. 1943 அவருக்கு 25 வயது. அன்றை வரை அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, 25 வயது வரை. அப்போ அவர் இந்த கொள்கை ஈடுபாட்டுடன் இருக்கிறவர் பெரியாரை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய குடும்பத்திலிருந்து வந்து விடுகிறார். அவங்க பெற்றோருக்கும் தெரியும், சம்மதத்தோடு தான் வருகிறார். அவருடைய தந்தை பெரியாருக்கு நன்கு பழக்கமானவர், தொண்டர். 1943 25 வயதில் இருந்து 30 வயது வரையிலும் அவர் இயக்க பணியையும் தந்தை பெரியாரை பார்த்து கொள்ளுகிற வேலையும் தான் செய்கிறார். அவரோடு தான் தங்கி இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும், அப்போ யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அப்போ யாருக்கும் அது தவறாகவும் தெரியவில்லை. 49 என்ன பிரச்சனை வருகிறது என்றால், இதற்கு இடையில் பேரறிஞர் அண்ணா, அவரோடு இருந்த மதியழகன் அவர்கள், என்விஎன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு போக வேண்டும் என்ற முடிவு எடுக்கிறார்கள். தேர்தல் அரசியலை கை கொள்ள வேண்டும். அதற்கு தந்தை பெரியார் தடையாக நிற்கிறார். 1944 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாடு நடைபெறுகிறது. அங்குதான் திராவிடர் கழகமாக பெயர் மாறுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்காது என்கிற தீர்மானம் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலுக்கு போக வேண்டும், தேர்தலில் நிற்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்திய சுதந்திரம் 1947. தந்தை பெரியார் சுதந்திர நாள் துக்க நாள் என்று எழுதுகிறார். அண்ணா அவர்கள் இன்ப நாளிதே இனிய நாளிதே என்று திராவிட நாடு இதழில் எழுதுகிறார். அங்கேயே இயக்கம் பிளவுபட தொடங்கிவிட்டது. 49 அது இழுத்து கொண்டு வருகிறது. அப்போது அவர்கள் விலகுவதென்று முடிவும் ஒரு பக்கம் நடக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உடல் நலனை கருதி இந்த சொத்துக்கள், தன்னுடைய பரம்பரை சொத்துக்கள், தன்னுடைய சொத்துக்கள் இவை அனைத்தும் தனக்கு பிறகு பிரச்சாரத்திற்கு பயன்பட வேண்டும், வேற எங்கேயும் தனி நபர்களாக கொண்டு போய்விடக்கூடாது. இப்போ அவர் இல்லைன்னா அவருடைய அண்ணன் மகன், தங்கை மகள் இவர்கள் தான் வருவார்கள். அப்படி யாரிடமும் செல்லாமல் அது இயக்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் சட்டப்படியான ஒரு வாரிசு அதற்கு தேவை. அன்றைக்கு இருந்த சட்டங்களின்படி ஒரு பெண்ணை மகள் என்று தத்தெடுக்க முடியாது. ஆகவே அவர் மனைவி என்கிற ஸ்தானத்தை உரிமையை உருவாக்குகிறார். இதனை அவர் திரும்ப திரும்ப திருமணம் என்கிற ஏற்பாடு, இயக்கத்திற்கான ஏற்பாடு என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையும், இதெல்லாம் இதில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும், நான் என்னை பலி கொடுத்து இந்த ஏற்பாட்டை செய்தேன், என்னை பலி கொடு, ஏன்னா இந்த அவதூறுகள் வரும்னா அவருக்கு தெரியும். இப்படியாக நடந்த அந்த ஏற்பாடு என்பது மணியம்மையார் என்ற அவரோடு அவருடைய தொண்டராக வாழ்ந்த பெண்ணை மனைவி என்கிற ஒரு சட்டப்படியான உரிமையை கொடுத்தது, அவ்வளவுதான். இதனை நாம திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அவதூறு பரப்புகிறவர்கள் தெரிந்தே இதை சொன்னா இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்பது, உங்களை சொல்லல, பொதுவானவர்களை சொல்றேன், இதை எவ்வளவு நாம சொன்னாலும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறார்கள்.
பெரியாரை பற்றி இன்னொரு கேள்வி, அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். பலர் அவரை விரும்பினாலும், அவர் கொள்கைகளை விரும்பினாலும் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையுடன் ஒத்து போவதில்லை.
அதாவது செலக்டிவாக பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது பெரியார் செய்த விஷயங்கள் வந்து ஓப்பானவை, பாராட்டுக்குரியவை, ஆனால் அவரோட கடவுள் மறுப்பு கொள்கை தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பார்வை இல்லையா? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க?
அது வந்து இயல்பானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்பு ரெண்டுமே வந்து அவரவருடைய அறிவின் பார்ப்பட்டு எடுக்கிற முடிவு. இதில் ஒருவரை நாம் மதிக்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக தன்னுடைய நம்பிக்கை சார்ந்த, அதை குறிப்பாக கடவுள் நம்பிக்கை போன்ற ஒரு கருத்தில் எனக்கு தெளிவு வராமல் நான் இன்னொருவர் சொல்வதற்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் நான் அதை எது சிறப்பாக நினைக்கிறேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நான் கோயிலுக்கு போகிறவர் தான் என்றாலும் நான் பெரியாருடைய உழைப்பை மதிக்கிறேன். பெரியார் இல்லை என்று சொன்னால் இன்று நம்முடைய சமூகம் அடைந்திருக்கிற இந்த வளர்ச்சி வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற அந்த உணர்ச்சி இருக்கிறது இல்லையா, அதுதான் நியாயம், நியாய உணர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் மறுப்பு என்பது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க வேறு பலவிதமான சிந்தனைகளுக்கு ஆட்படணும். பக்திங்கிறது ரொம்ப பழக்கமானது, அதுக்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். அது எல்லாரோடையும் ஒத்து போகிறதுக்கு அவர்களுக்கு உதவுகிறது. அதிலிருந்து ஒரு எதிர்நீச்சல் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதும் அதை பின்பற்றுவதும் என்பது ஒருவர் தானாக முடிவெடுத்தாலே தவிர பெரியார் சொல்லியோ இன்னொருவர் சொல்லியோ வராது. அதே போல பெரியாரையாவே சொல்றது என்னன்னா, நான் சொல்லுவதற்காக நம்பாதீர்கள், யார் சொன்னாலும் நம்பாதீர்கள், யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும், உங்கள் பொது அறிவுக்கும் புத்திக்கும் எது சரி என்று படுகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அப்போ ஒருவரால் கடவுள் நம்பிக்கையை விட முடியவில்லை என்று சொன்னால் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பெரியாரை புரிந்து கொள்ளுகிறவராக இருப்பது ஒரு சரியான பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அடுத்து வந்து பெரியார் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் மட்டும் இல்லை, திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, சில கட்சிகளோடு சேர்ந்து முன்வைக்கப்படுற விமர்சனம் தான் இது. எப்படின்னா, இந்து சமயத்தை நீங்கள் விமர்சனம் செய்கிற அளவுக்கு அல்லது அந்த சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள் கடைபிடிக்கின்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் இழிவுபடுத்துகின்ற அளவிற்கு ஒரு இஸ்லாமிய சமயத்தையோ அல்லது வந்து ஒரு கிறிஸ்தவ சமயத்தையோ நீங்கள் எதுவும் விமர்சனத்துக்கு ஆட்படுத்துவதே இல்லை. அந்த ரெண்டு சமயங்களும் என்ன பெர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, நல்ல சமயங்கள் மாதிரியும், இந்து சமயத்தில் தான் எல்லா இழிவுகள் இருக்கிற மாதிரியான ஒரு கற்பிதத்தை வந்து திராவிடர் கழகம் மட்டும் இல்லை, திராவிடம் சார்ந்த கட்சிகள் முன்வைக்கின்றன அப்படிங்கிற ஒரு பலத்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க?
இது ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒன்று. இது முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மத சட்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள். நான் விரும்புகிறேனோ இல்லையோ, நான் ஒரு அஃபிடவிட் போடும்போது நான் யார் அப்படின்னு சொன்னால், ஐ மே பி அன் ஏத்திஸ்ட் பட் ஐ எம் எ ஹிந்து, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து பிறப்பினால சட்டங்கள் வந்து மத வழியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது எனக்கு என்ன சட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா, யார் யாரெல்லாம் ஹிந்து என்று ஹிந்துலா சொல்லுகிறது, யார் ஒரு பார்சி இல்லையோ, யார் ஒரு முகமதியர் இல்லையோ, யார் ஒரு கிறிஸ்தவர் இல்லையோ, இவர்கள் எல்லாம் வந்து இந்துக்கள் என்றுதான் இந்த சட்டம் சொல்லுது.
மத நம்பிக்கை இல்லாதவரும் இந்துதான்,
மத நம்பிக்கை இல்லாதவரும் இந்துதான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவரும் இந்துதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சமஸ்கிருதமும் அந்நியம்தான், அரபியும் அந்நியம்தான், ஹீப்ருவும் அந்நியம்தான். நான் வந்து கிறிஸ்தவராகணும்னா நான் கன்வெர்ட்டானாதான் நான் கிறிஸ்தவர், இஸ்லாமியராகணும்னா நான் கன்வெர்ட்டானாதான் இஸ்லாமியர். ஆனா நான் இந்துவா எப்படி பிறப்புல இருந்தே வந்திருக்கேன்? எந்த சட்டம் என்ன வந்து இப்படி வச்சிருக்கு? ஏன் நான் ஹிந்து அன்லெஸ் ஐ கெட் அ கன்வர்ஷன்? அப்போ நாங்கள் எல்லோரும் இந்த இந்து மத சாஸ்திர சட்டங்கள் அதனுடைய பிடிகளுக்குள் உட்பட்டவர்கள். அப்ப நாங்க யாரை கேள்வி கேட்கணும்? எங்களை எது அதிகமாக பாதிக்கிறதோ, இந்தியாவின் பெரும்பான்மை மக்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எந்த மதம் ஜாதியால மக்களை பிரித்து வைக்கிறதோ, அதை தான் நாங்கள் வந்து கேள்வி கேட்கிறோம்.
பிறப்பினால்தான் அந்த மதம் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், திராவிட கொள்கை உள்ள கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அந்த சமயங்களை விமர்சிப்பதில்லையே, அதுதான் கேள்வி.
அவர்கள் அந்த சமயத்தோடு உடன்பட்டவர்களாக இருப்பார்கள். திராவிடர் கழகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால், நீங்க குழந்தை ஜோசப் என்று ஒருவர் இருந்தார், அவர் வந்து அதிகமாக பேசுவதே கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசுவார் பொதுக்கூட்டங்களில். இஸ்லாமியர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள், நாகப்பட்டினம் மஜித் என்று இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசும் பொழுது எல்லா மதத்தையும் விமர்சிப்பார்கள், தங்கள் மதத்தையும் சேர்த்தே விமர்சிப்பார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட அவர்கள் அனைத்தையும் தான் கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள். இதில் முக்கியமான ரெண்டு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. ஒன்று, பெர்ட்ரண்ட் ரசல் அவர்கள் வந்து ஒய் ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் என்று எழுதினார். ஆனால் அந்த நாட்டில் பிற மதங்களும் இருந்தன. ஒய் ஐ எம் நாட் எ ஜொராஸ்ட்ரியன் அப்படின்னு அவர் எழுதலை, ஒய் ஐ எம் நாட் எ முஸ்லீம் என்று அவர் எழுதலை. ஏனென்றால் அங்கு வேட்டிகன் மூலமாகவும் ஆட்சி அதிகாரத்தை கட்டி வைக்கக்கூடிய நிலை சர்ச்சுகளிடம் இருந்தன. தேவாலயங்களைத்தான் எதிர்க்கணும், அவர் கிறிஸ்தவ சமயத்துக்கும் சட்டத்துக்கும் ஆட்பட்டவர். ஆகையினால அவர் அதைத்தான் எழுத முடியும். இப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதுறார், அமெரிக்காவிலிருந்து எல்லா உலகத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் அவருடைய எழுத்து போகுது. எங்கேயாவது அவர் ஜீசஸ் கிரைஸ்டை தவிர மற்றவர்களை ஏன் எழுதவில்லை அப்படின்னு அவரை கேட்போமா? ஏன்னா அவருக்கு தெரிந்தது அவருடைய நாடு. அவர் பார்க்குற அவர் இயேசுவை அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறார், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ஆனால் இந்தியாவில் இந்து மதத்திற்குட்பட்டு இந்த இந்து மதத்தினால பிரிவுபடுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட சமூகங்களின் எழுச்சிக்காக பேசுகிற ஒரு இயக்கம். இன்னொரு பகுதி என்னன்னா, இஸ்லாமை விமர்சனம் செய்யலாம், தந்தை பெரியாரே செய்திருக்கிறார். அவங்க மாநாட்டுக்கே போய் பேசும் பொழுது, நான் ஏன் எல்லாரும் மதம் மாறுங்கன்னு கூட நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, இந்து மதத்தில் இருக்கிற புராணங்களை விட உங்கள் புராணங்கள் சிறந்ததுன்னோ, இல்லை இந்த இதுக்கு போனால் சொர்க்கம் வேறு மாதிரி இருக்குன்னோ அப்படியெல்லாம் நம்பி இல்லை. இந்து மதத்தில் இருக்கிற ஜாதி இழிவு இஸ்லாமியரானால் நீங்குகிறது. அவர் இஸ்லாமியராக மட்டும் பார்க்கப்படுறார். ஆகையினால இன இழிவு நீங்க இஸ்லாம் மருந்துன்னு சொல்றனே தவிர மூடநம்பிக்கைகள் நீங்க பகுத்தறிவு பெறுவதற்கு அப்படின்னு சொல்லல. கோஷா முறையெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார்.
மிக நன்றி அம்மா, நீண்ட நேரம் தெளிவாக அழகாக ஆழமாக பதில்களை கூறினீர்கள். நீண்ட நேரம் உம்முடன் நிலைய கலையகத்திற்கு வந்து உரையாடியதற்காக உங்களுக்கு நெஞ்சார நன்றி கூறுகிறோம்.
நன்றி உங்களுக்கு. அது ஒரு நீண்ட பயணமாக இருந்தாலும் கூட இதற்காக நேரம் ஒதுக்கி ஒலிப்பதிவு கூட வரை வந்து கேள்விகளுக்கு மிக தெளிவான அழகான விளக்கத்தை தந்தீர்கள். மிக நன்றி உங்களுக்கு.
உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா கேள்விகள் வந்து இது எப்பொழுதும் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகள், ஆனால் அதனுடைய பல்வேறு பரிமாணங்களோடு நீங்கள் கேட்டதனால எனக்கும் நிறைய செய்திகளை சொல்லுவதற்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பாக இருந்தது. நேயர்களுக்கும் அது பயனளிக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.